அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
சீவகன் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன். உலக முன்னணி பொருளாதாரங்களின் குழுவான G20 குழுவின் மாநாடு ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஆரம்பமாகியிருக்கின்றது. சிரியா நெருக்கடி விவகாரமே அங்கு பெரிதாக பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சிரியாவின் நெருக்கடி குறித்த சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்துவதற்கான முயற்சிகளில் ஒரு முன்னேற்றத்தை காண உலகத் தலைவர்களை இணைப்பதற்கான முயற்சியில் ஐநா மற்றும் அரபிலே கூட்டுத் தூதுவரான லக்தர் இப்ராஹிமி அவர்கள் ஈடுபடுவார். இந்த மாநாட்டின் பொருளாதார பேச்சு குறித்த அட்டவணை டமாஸ்கஸுக்கு அருகே கடந்த மாதம் நடந்ததாக குற்றம் சாட்டப்படும் ரசாயன தாக்குதலுக்கு எப்படி பதில் நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் காணப்படும் இழுபறியால் பின்தள்ளப்பட்டுவிடும் என்று அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
இதேவேளை இந்த மாநாட்டில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், உலக நாடுகளின் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையிலான செயல் திட்டம் ஒன்றை இந்த G20 மாநாட்டில் வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். உலகின் பொருளாதாரம் முழுமையாக தேக்க நிலையிலிருந்து விடுபடவில்லை என்று கூறிய அவர், எந்நேரமும் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி பாதையில் செல்லலாம் என்றும் எச்சரித்திருக்கிறார். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார பின்னடைவுகள் தொடர்பில் இன்று இரவு விருந்திலும் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சிரியாவில் அல் கைதாவுடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் அரசாங்க படைகள் தொடர்ச்சியாக சண்டையிட்டு வருகின்றன. ஜுபாத் அல் நுஸ்ரா தீவிரவாத குழுவின் உறுப்பினர்கள் தாம் கடந்த வாரம் கைப்பற்றிய கிறிஸ்தவ கிராமத்திலிருந்து பின்வாங்கி சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அதனை சுற்றவர இருக்கின்ற மலைகளில் சண்டை தொடர்கின்றது. சண்டையிலாகப்பட்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு உதவுவதற்கான வழியை ஏற்படுத்துவது குறித்து பேசுவதற்காக ஐநா மனிதநேய உதவிகளுக்கான தலைவரான வலரி அமோஸ் அவர்கள் டமாஸ்கஸ் சென்றிருக்கின்றார்.
எகிப்தின் கெய்ரோ நகரில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் இருந்து எகிப்திய உள்துறை அமைச்சர் உயிர் தப்பியிருக்கிறார். தன் மீதான இந்த குண்டு தாக்குதல் முயற்சி அருவருக்கத்தக்க கேவலமான செயல் என்றும் கொலை முயற்சி என்றும் அவர் வர்ணித்திருக்கிறார். அமைச்சர் முகமது இப்ராஹிம் வீட்டுக்கு அருகில் அவரது வாகன தொடரணி மீது இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 70 அதிகமானவர்கள் காயமடைந்ததாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எகிப்திய அதிபர் பதவியிலிருந்து இஸ்லாமிய தலைவரான முகமது மோர்சியை ராணுவம் நீக்கிய பிறகான இந்த 2 காலத்தில் அமைச்சர் மட்டத்திலான உயர் பதவியில் இருப்பவர் மீது நடத்தப்படும் முதல் குண்டு தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலை முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் தலைவர் கண்டித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பாகிஸ்தானின் ஸ்தாபகரான முகமது அலி ஜின்னாவின் 2 சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுக்களின் ஒலிப்பதிவுகளை இந்தியா பாகிஸ்தானுக்கு அளித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் தந்தையாக கொண்டாடப்படுகின்ற ஜின்னாவின் இந்த 2 அரிய பேச்சுக்களின் ஒலிப்பதிவுகளை பாகிஸ்தானியர்கள் பெரிய பொக்கிசமாக கருதுகின்றார்கள். இதுநாள் வரை இந்த ஒலிப்பதிவுகள் அனைத்து இந்திய வானொலியின் காப்பகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆவணங்களை தாம் பாதுகாப்போம் என்றும் பத்திரமாக வைத்திருப்போம் என்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள்.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து கென்யா விலக வேண்டுமா என்பதை விவாதிக்க கென்யாவின் நாடாளுமன்றத்தின் அவசரகால கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததாக கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ மீதான வழக்கு விசாரணை இன்னும் ஒரு வார காலத்தில் துவங்கவிருக்கும் நிலையில் இந்த அவசர கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. கென்ய அதிபர் உஹுரு கென்யாட்டாவும் இதே நீதிமன்றத்தில் விசாரணையை நவம்பர் மாதம் எதிர்கொள்ளவிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சர்க்கரை வியாதியால் அதிகம் பாதிக்கப்பட்டோர் சீனாவில் தான் இருக்கின்றார்கள் என்று புதிய அறிவியல் ஆய்வு தெரிவிக்கின்றது. அந்த நாட்டில் 11.40 லட்சம் பேருக்கு நீரழிவு நோய் இருப்பதாக அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் சஞ்சையில் வெளியிடப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சீனாவில் இருக்கின்ற வயது வந்தோர் ஜனத்தொகையில் 11.6% பேருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாக இந்த ஆய்வு கண்டறிந்திருக்கின்றது. இந்த பாதிப்பு அமெரிக்காவை விட அதிகமாகும். சீனாவில் மாறி வருகின்ற உணவு பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறை மாற்றங்களுமே இந்த நோய்க்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது.
தாலிபான்களிலிருந்து தான் தப்பி வந்ததை நாவலாக எழுதிய இந்திய பெண் ஆசிரியர் ஆப்கானிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆப்கானிய வர்த்தகரை திருமணம் செய்து கொண்ட 49 சுஷ்மிதா பானர்ஜி பக்திகா மாகாணத்திலிருந்து அவரது வீட்டிற்கு வெளியே அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.